உண்மையில் இலங்கையின் ராஜ்யத்தை ஏன் வேண்டாம் என்று சொன்னதற்கான காரணத்தை அங்கு இளவரசர் சொன்னார். இலங்கை மிகவும் சிறிய நாடாக இருக்கிறது. அதேபோல் தமிழ்நாடும் மிக சிறிய ஊராக இருக்கிறது. யானை மீது சென்று ஒரு நாளுக்குள்ளே கிழக்கிலிருந்து மேற்குக்கு செல்ல முடிகிறது. எனக்கு இவ்வளவு சிறிய ராஜ்யம் தேவையில்லை. வடக்கே பெரிய பெரிய மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நானும் சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்தும் சென்று ஆள வேண்டும் என்றெல்லாம் அங்கே அருள்மொழிவர்மன் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி இலங்கையில் புத்த விகாரங்கள் பெரிதாக இருக்கிறதோ, அதேபோல் சோழ நாட்டில் மிகப்பெரிய சிவன் கோவிலை கட்ட வேண்டும் என்றெல்லாம் அங்கு அருள்மொழிவர்மன் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது போலவே பிற்காலத்தில் அனைத்தையும் செய்து முடித்தார் அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழன். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த குந்தவை பின்பு ராஜ்யத்தில் நடக்கின்ற மோசமான காரியத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். பின்பு நந்தினியை பற்றியும் பேச ஆரம்பித்தார்கள். நந்தினி யார் என்ற உண்மை இப்பொழுது குந்தவைக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த உண்மை நந்தினிக்கு தெரியுமா என்று கேட்க, அவள் பிறப்பு பற்றிய ரகசியம் அவளுக்கே இன்னும் தெரியாமல் இருக்கிறது. கண்டிப்பாக அவளுக்கு அதை புரிய வைத்து சோழ சாம்ராஜ்யத்தை காக்க வேண்டும் என்றெல்லாம் குந்தவையும் அருள்மொழிவர்மனும் அங்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு வந்தியத்தேவனை பற்றி கேட்க, ஆதித்த கரிகாலரை பார்த்து ஓலை கொடுக்க அனுப்பியிருப்பதாக குந்தவை சொன்னாள். மேலும் நந்தினியின் அழகை பற்றியும் சொன்னாள். நந்தினியின் உள்ளத்தில் இருப்பதை அவளை படைத்த பிரம்மனால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. பழுவேற்றப்படும் பாட்டை நினைத்து பரிதாபப்பட்டாள். பெண்களில் அழகி என்றால் நந்தினிதான் அழகி. நாங்கள் எல்லாம் அவள் கால் தூசிக்க வரமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்ப்பட்ட அனைத்து ஆண்களும் அவளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேற்றையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன்மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை. ஆனால் நந்தினியின் அழகில் மயங்காமல் அவளிடம் தோற்று போகாமல் ஒருவன் இருக்கிறான். அவர்தான் வந்தியத்தேவன். அதனால்தான் அவரை ஆதித்த கரிகாலனை சந்தித்து நந்தினி அனுப்பிய ஓலைக்கு பதிலாக அவரை கடம்பூர் அரண்மனைக்கு வர வேண்டாம் என்று சொல்வதற்காக அனுப்பியிருக்கிறேன். மேலும் நந்தினியை நினைத்தும் அவள் பரிதாபப்பட்டாள். நன்றாக வாழ வேண்டிய அவள், செழிப்பாக இருக்க வேண்டிய அவள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கிழவரான பழுவேற்றரை மணந்து எதேதோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அவளுடைய பிறப்பு பற்றிய ரகசியம் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஊமேராணி இறந்து விட்டதாக சுந்தர சோழர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நந்தினி அனாதையைப் போல் எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன என்றெல்லாம் அருள்மொழி கேட்க, இதற்கான பதில் இரண்டு பேரிடம் தான் இருக்கிறது. ஒன்று செம்பியன் மாதேவி, மற்றொருவர் முதல் மந்திரியாக இருக்கும் அனிருத்த பிரம்மராயர். இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. அதே போல் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்களே வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் நந்தினியின் பிறப்பில் இருக்கும் ரகசியம் நமக்கு ஓரளவுக்கு புரிய வரும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று குந்தவை சொன்னாள். மேலும் தனது தந்தையை சந்தித்து இலங்கையில் இருக்கும் ஊமேராணியை பற்றி சொல்ல வேண்டும் என்று அருள்மொழிவர்மன் கேட்க, இப்பொழுது நாம் எதுவும் செய்ய வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இன்னும் 5 நாளைக்கு நீ இங்கேயே இரு. ராஜ்யத்தில் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நீ ராஜ்யத்திற்குள் வந்தால் மக்கள் ஏற்கனவே பழுவேற்றர்கள் மீதும் சக்கரவர்த்தி மீதும் கோபமாக இருக்கிறார்கள். உன்னை பார்த்தால் உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று மக்கள் போராடுவார்கள். நிலைமையை சமாளித்த பிறகு உன்னை அழைக்கிறேன் என்று குந்தவை சொல்லிவிட்டு மேலும் ஒரு விஷயத்தை முன்வைத்தாள். வானதியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குந்தவை சொல்ல, அதற்கு அருள்மொழிவர்மன் நான் பூங்குழலியை விரும்புவதாக சொன்னான். குந்தவைக்கு அது ஆச்சரியமாக இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த செய்தியை முன்பே வந்தியத்தேவன் சொல்லிவிட்டான். திருமணத்தை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு குந்தவையும் வானதியும் தஞ்சாவூருக்கு சென்றார்கள். அருள்மொழிவர்மன் அங்கேயே இருந்தார். ஆதித்த கரிகாலரை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. வாருங்கள், ஆதித்த கரிகாலர் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வோம். நந்தினியின் ஓலையை வாங்கிக் கொண்டு சென்ற கந்தமாறனும் பின்பு அவளால் தூண்டிவிடப்பட்ட பார்த்திபேந்திரனும் சென்று ஆதித்த கரிகாலரை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் கடம்பூருக்கு. அவரோடு மலையமானம் வந்து கொண்டிருந்தார். ஆனால் கடம்பூர் வரை அவர் வரவில்லை. வழியிலேயே நின்று விட்டார். நீ சென்று வா, எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஓலை அனுப்பு, நான் படை திரட்டி வைத்திருக்கிறேன். பிரச்சனை என்று வந்துவிட்டால் போர் செய்துவிடலாம் என்று சொல்லிவிட்டு மலையமான் கிளம்பிவிட பார்த்திபேந்திரன், கந்தமாறன், ஆதித்த கரிகாலர் மூவரும் கடம்பூரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார்கள். இதே நேரத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஆதித்த கரிகாலரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது வரும் வழியில் கெடிலம் நதிக்கரையில் ஒரு அய்யனார் கோவிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வினோதமான ஒரு காரியத்தை பார்த்தார்கள். அய்யனார் கோவிலில் இருந்த அந்த குதிரை சிலை நகர்ந்தது. நகர்ந்த அந்த சிலையின் துவாரத்தில் இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, ரவிதாசனின் கூட்டாளியான இடுமன்காரிதான். இவன் கடம்பூர் அரண்மனையில் வேலையாளாக இருக்கிறான். அவன் வெளியே வந்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு விளக்கில் தீபத்தை ஏற்றிவிட்டு வேறு பக்கம் நடக்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று எண்ணி ஆழ்வார்க்கடியானை வெளியே நிக்க வைத்துவிட்டு அவன் உள்ளே சென்று கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் வெளியே வந்த இடுமன்காரி எதற்கு வந்தான் என்று பார்க்க வேண்டும். வெளியே வந்த அவன் கொஞ்ச தூரம் நடந்ததும் அவனுக்கு எதிரே ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்தார்கள். இரவு நடந்த விஷயத்தை அனைத்தையுமே மந்திரவாதி சொன்னான். பிறகு வந்தியத்தேவனை அங்கே கட்டிவிட்டு வந்ததாகவும் அவன் கண்டிப்பாக காஞ்சிக்கு செல்ல மாட்டான் என்றெல்லாம் ரவிதாசன் சொல்லும் பொழுது அவனை ஏன் நந்தினி கொல்லாமல் விட்டதற்கான காரணத்தையும் அங்கு சொன்னான். வந்தியத்தேவனை நந்தினி கொல்லாமல் விட்டதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது என்றும் நந்தினியின் அறிவோ அறிவு என்றெல்லாம் ரவிதாசன் சொல்லிக் கொண்டிருந்தான். நந்தினி வந்தியத்தேவனை ஏன் கொல்லாமல் விட்டாள், அதற்கான காரணத்தை இறுதியில் பார்ப்போம். இப்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கும் வந்தியத்தேவனை பார்க்கலாம். அந்த குழிக்குள் சென்ற பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அது ஒரு சுரங்கப்பாதை என்று. அந்த சுரங்கப்பாதை எங்கு சென்று முடியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே மீண்டும் மேலே வரலாம் என்று எண்ணும் பொழுது அவன் வந்த பாதை மூடிவிட்டது. ஆக அவனுக்கு மேலே போக வழி இல்லை. எனவே அந்த சுரங்கப்பாதை வழியாகவே சென்று இது எங்கு முடிகிறது என்று பார்க்கலாம் என்று நடக்கும்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அந்த சுரங்கப்பாதை சென்று முடிந்தது கடம்பூர் அரண்மனையில். அங்கு இருந்த ஒரு வேட்டை மண்டபத்திற்கும் நாம் முன்பே பார்த்த ஐயனார் கோயிலுக்கும் இடையே மிக அழகான பல துவாரங்கள் வைத்து கதவுகள் வைத்து சுரங்கப்பாதையை அமைத்திருந்தார்கள். இந்த வழியை பற்றி வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் சென்று பார்த்ததில்லை. அந்த சுரங்கப்பாதை அமைப்பை பற்றியும் அதன் அறிவியலை பற்றியெல்லாம் அவன் வியந்து போய் கொண்டிருந்தான். கடம்பூர் அரண்மனையில் இருந்த வேட்டை மண்டபத்தில் நுழைந்த வந்தியத்தேவன் அங்கிருந்த சிறு துவாரம் வழி எட்டி பார்க்கும் பொழுது வெளியே மணிமேகலை இருந்தாள். இந்த மணிமேகலை வேறு யாரும் அல்ல, கடம்பூர் சம்புவரையருடைய மகள் கந்தமாறனுடைய தங்கை. கந்தமாறனும் வந்தியத்தேவனும் நண்பர்களாக இருந்து பல போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் மீண்டும் வீட்டுக்கு வரும் கந்தமாறன் வந்தியத்தேவனை பற்றி பல கதைகளையும் அவன் வீரத்தை பற்றி எல்லாம் மணிமேகலிடம் சொல்லிக் கொண்டே இருப்பான். மேலும் நீ வந்தியத்தேவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வான். அதனால் மணிமேகலை வந்தியத்தேவனை பார்க்காமலேயே அவனின் மீது அன்பு கொண்டிருந்தாள். அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாள். நாம் வாழப்போவது வந்தியத்தேவனோடு தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்படி இருக்கும் சமயத்தில் தான் ஒரு முறை வந்தியத்தேவன் கந்தமாறன் முதுகில் குத்தியதாக செய்தி அவளுக்கு வந்தது. அந்த செய்தி கேட்டதும் சகோதரனை குத்திய அந்த எதிரி துரோகி நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் அவளுடைய மனதில் ஓரத்தில் வந்தியத்தேவன் இருந்து கொண்டுதான் இருந்தாள். அதே சமயத்தில் கந்தமாறன் சோழ ராஜ்யத்தை அடைவதற்காக முதலில் மதுராந்தகனுக்கு திருமணம் செய்ய போவதாக சொல்லிக் கொண்டிருந்தான். பிறகு ராஜ்யத்தை பிரிக்கப் போவது என்ற செய்தி வந்த பிறகு ஆதித்த கரிகாலரை திருமணம் செய்து கொள், கண்டிப்பாக சோழ சாம்ராஜ்யத்தில் உனக்கு நிரந்தர இடம் கிடைக்கும், அதனால் நம்முடைய குடும்பமும் புகழடையும் என்றெல்லாம் சொல்லி ஆதித்த கரிகாலனை திருமணம் செய்து கொள்ளுமாறு மணிமேகலையை அவர்களது குடும்பத்தார் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த சமயத்தில் அங்கு பழுவேற்றையரும் நந்தினியும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலனும் வரப்போகிறார். இந்த செய்தியெல்லாம் கேட்ட மணிமேகலை ஒரு வாரம் மனதில் முடிவெடுத்து வைத்திருந்தால் கண்டிப்பாக நம்மை ஆதித்த கரிகாலனோடு திருமணம் செய்து வைத்துக் கொள்வார்கள். நாம் வந்தியத்தேவனை மறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் வேட்டை மண்டபத்தில் இருந்த வந்தியத்தேவன் ஒரு சிறு ஓட்டை வழியாக பக்கத்து அறைக்குள் இருக்கும் மணிமேகலையை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த அறையில் தான் பழுவூர் இளையராணி நந்தினி தங்கப் போகிறாள். எனவே அவள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மணிமேகலையே முன்னின்று செய்து கொண்டிருந்தாள். நந்தினியை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் கந்தமாறன் முதுகில் குத்தப்பட்ட போது அந்த காயம் ஆறுவதற்கு உதவியாக இருந்தது நந்தினிதான் என்று கந்தமாறன் சொல்லியிருக்கிறான். எனவே தன்னுடைய சகோதரன் உயிரை காப்பாற்றிய நந்தினியை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள். ஆக நந்தினி தங்கியிருக்கும் அந்த அறையில் இருந்து அந்த சுரங்கப்பாதை வழியாக ஐயனார் கோவிலுக்கு நாம் செல்லலாம். இவ்வாறுதான் அந்த சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்த அந்த அறையில் தான் நந்தினியும் தங்கப் போகிறாள். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் ஒருபுறன் கந்தன்மாறனும் ஒருபுறன் இடுமன்காரியும் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் கந்தன்மாறனுக்கு இடுமன்காரியை பற்றிய உண்மையான காரணம் தெரியாது. நண்பனாகவே அவனும் பழகிக் கொண்டிருந்தான். அங்கு ஒரு கண்ணாடி இருந்தது. வந்தியத்தேவன் துவாரத்தின் வழியாக பார்க்கும்பொழுது அந்த அறையில் இருந்த கண்ணாடியின் பக்கம் அது தெரிந்தது. முதலில் வந்தியத்தேவன் முகத்தை பார்த்த மணிமேகலை இது பிரம்மை என்று நினைத்தாள். பிறகு அந்த வேட்டை மண்டபத்தில் யாரோ இருப்பதாக உணர்ந்த அவள் அங்கு சென்று பார்க்கும்போது யாரும் இல்லாததை பார்த்து வெளியே வந்து விட்டாள். அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் அங்கு மறைந்திருந்தான். பின்பு ஒருவாறு வழிகளை கண்டுபிடித்து வேறொரு வழியாக வந்தியத்தேவன் வெளியே வரும்பொழுது மணிமேகலை பார்த்து விட்டாள். மணிமேகலை பார்த்த வந்தியத்தேவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிரண்டு போய்தான் இருந்தான். பின்பு ஒருவாறு சமாளித்து கந்தமாறன் சொன்னதெல்லாம் அவன் நினைவுக்கு வரவே மணிமேகலையை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று எண்ணி அவளோடு பேச ஆரம்பித்தான். இதே சமயத்தில் அவன் வெளிவந்த பிறகு அந்த இடத்திற்கு இடுமன்காரியும் ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் அங்கு வந்து தங்கியிருந்தார்கள். நல்ல சமயத்தில் நல்ல நேரத்தில் அவர்களுடைய சபதத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருந்தார்கள். இங்கு வந்தியத்தேவனை பார்த்த மணிமேகலை பலவாறு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு என்னை பல பேர் கொலை செய்ய துரத்தி வந்தார்கள், வழி தவறி இங்கே வந்தேன் என்று அவன் சொல்ல அதற்கு மணிமேகலை கொலையாளிடம் இருந்து தப்பி செல்ல இங்கு வந்தாயா அல்லது கொலை செய்ய வந்தாயா என்று கேட்க வந்தியத்தேவனுக்கு புரிந்துவிட்டது. கந்தன்மாறனை முதுகில் குத்தியதாக பரவிய பொய்ச் செய்தியை இவளும் நம்பி இருக்க வேண்டும், அதனால் தான் இவ்வாறு கேட்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவன். அப்பொழுது அந்த சமயத்தில் ஒரு பணிப்பெண் வந்து பழுவூர் இளையராணி நந்தினி வருகிறாள், நீங்களும் வாருங்கள் என்று சொல்ல வந்தியத்தேவனை அங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு மணிமேகலை வெளியே வந்தாள். இதுதான் நல்ல சமயம் என்று எண்ணியிருந்த வந்தியத்தேவன் அங்கிருந்த ஒரு ஜன்னல் வழியாக அருகில் இருந்த மரத்தின் மூலமாக வெளியே தப்பிக்கலாம் என்று எண்ணும் பொழுது கீழே ஒரு நாய் இருந்து குறைத்துக் கொண்டிருந்தது. எப்படி தப்பிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவராளன் வந்து விட்டான். பின்பு ஆழ்வார்க்கடியானையும் வந்தியத்தேவன் பார்த்து விட்டான். எப்படி ஆழ்வார்க்கடியான் இங்கே வந்தான் என்று அனைவரும் யோசிப்பீர்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஐயனார் கோவிலில் சுரங்க வழிபாதையாக வந்தியத்தேவன் சென்று விட்டான். காவலாக ஆழ்வார்க்கடியா நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு இருந்த மந்திரவாதியும் இடும்பன்காரியும் தேவராளனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிடுங்கள், ஆனால் ஆழ்வார்க்கடியானை பார்த்தால் மட்டும் கொன்று விடுங்கள் என்று ரவிதாசன் சொன்னான். சொல்லிவிட்டு அனைவரும் அதே சுரங்க வழியில் சென்று விட்டார்கள். அப்பொழுது வெளியே ஆழ்வார்க்கடியானும் மீண்டும் அவர்கள் வந்தால் திறப்பதற்கு தேவராளனும் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஆழ்வார்க்கடியானை அவன் பார்க்க துரத்தி கொண்டு வர அவனிடம் இருந்து தப்பித்து கடம்பூர் கோட்டையின் மதிலுக்கு பக்கத்தில் வந்தார் ஆழ்வார்க்கடியான். அந்த சமயத்தில் தான் வந்தியத்தேவனும் வெளியே வந்தான். ஆக அவன் கீழே இறங்குவதற்கு ஆழ்வார்க்கடியான் உதவி புரிந்தான். அந்த சமயத்தில் கோட்டைக்குள்ளே பழுவூர் இளையராணியும் பழுவேற்றையரும் நுழைந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நல்ல சமயம் என்று எண்ணி அங்கிருந்து குதிரையில் ஏறி வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஆதித்த கரிகாலனை பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். பார்த்திபேந்திரன், கந்தமாறன், ஆதித்த கரிகாலன் மூவரும் கடம்பூர் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி இரண்டு குதிரைகள் வேகமாக வந்தது. இவ்வளவு வேகமாக வருவது யார் என்று பார்க்கும்போது அதில் ஒரு குதிரையில் வந்தியத்தேவனை பார்த்த ஆதித்த கரிகாலர் மகிழ்ந்து போனார். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனை பார்த்ததும் கட்டி தழுவினார். ஆனால் வந்தியத்தேவனை பார்த்ததுமே பார்த்திபேந்திரனுக்கும் கந்தமாறனுக்கும் முகத்தில் கோபம் வந்தது. சிநேகித துரோகம் செய்தவன் இவன் என்று கந்தமாறன் சொல்ல, அது என்ன துரோகம் என்று இளவரசர் கேட்க, என்னை முதுகில் குத்திவிட்டு சென்று விட்டான், நண்பனாக இருந்து துரோகம் செய்து விட்டான் என்று சொல்ல, ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவனிடம் ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்க, வந்தியத்தேவன் சாமர்த்தியமாக பதிலளித்தான். தாங்கள் கொடுத்த ஓலையை அரசருக்கு கொடுக்க வேண்டும் என்று செல்லும் பொழுது பல தடங்கல்கள் வந்தது. அப்படி ஒருமுறைதான் தஞ்சாவூர் பொக்கிஷ அறையில் அவன் அங்கு ஏன் வந்தான், மூடு பல்லக்கில் யார் இருந்தது, கடம்பூர் அரண்மனையில் என்னெல்லாம் பேசிக் கொண்டார்கள், இதற்கெல்லாம் பதிலை சொல்ல சொல்லுங்கள், குத்தியது யார் என்று நான் சொல்கிறேன் என்று வந்தியத்தேவன் கேட்க, இந்த பதிலை கேட்டதும் கந்தமாறன் வாயடித்து போனான். பிறகு பார்த்திபேந்திரனும் இளவரசரும் இவனும் தான் கடலில் குதித்தார்கள். இவன் வந்துவிட்டான், இளவரசர் பிழைக்கவில்லை, இவன் மேல் சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்ல அதற்கான பதிலையும் வந்தியத்தேவன் சொன்னான்.